ശ്രീമതേ രാമാനുജായ നമഃ. സ്ഥിതേ മനസി സുസ്വസ്ഥേ ശരീരേ ശതി യോനരഃ. ധാതുസാമ്യേ സ്ഥിതേ സ്മർത്ത വിശ്വരൂപം ച മാമജം. തതസ്ഥം റിയമാനം തു കാഷ്ഠപാഷാണ സന്നിഭം. അഹം സ്മരാമി മദ്ഭക്തം നയാമി പരമാം ഗതിം. ഇത് ശ്രീ വരാഹപ്പെരുമാനുടയ തിരുവാക്ക്. இந்த லோகத்தில் இருக்கிற சம்சாரிகள் அத்தனை பேரையும் உஜ்ஜீவிப்பதற்காக எம்பெருமான் அருளிய திருவாக்கு. ஜீவாத்மாக்களான இவர்கள் சம்சாரத்திலே கிடந்து நோவுபடுகிறார்கள். அப்படி சம்சாரிகளாக இருப்பவர்கள் இந்த சம்சார தாபத்திலிருந்து நீங்க வேண்டும். எல்லையில்லாத அந்த ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய எம்பெருமானுடைய நித்திய கைங்கரியம் ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே அவனுக்கு அவனுடைய உகப்பு, அவனுடைய சந்தோஷத்துக்காக செய்யப்படுகிற அந்த கைங்கரியம், அது கிடைக்க வேண்டுமே என்றால் அதற்கு இவன் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, அதைத்தான் வராக பெருமாள் தெரிவிக்கிறார். ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதி யோ நரஹா. எந்த ஒரு நரன், மனிதனானவன், மனித உடலோடு இருப்பவன் ஒருத்தன், ஏன்னா அவனுக்குத்தான் சிந்தித்தல்ங்கிற ஆற்றல் உண்டு. அதனால மனித பிறவியிலே பிறந்திருப்பவன் யாரா இருந்தாலும் சரி, ஆணோ பெண்ணோ, எந்த வர்ணத்தில் இருந்தாலும் சரி, எந்த வயதில் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, மனித பிறவியிலே இருப்பவன் அவனுடைய உடலானது சரியான நிலையிலே கட்டுக்குள் அடங்கி இருக்கிற சமயத்திலே, மனதும் அடங்கி இருக்கிறது, சரீரமும் அடங்கி இருக்கிறது. ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதி யோனரஹா. இந்த சரீரம்ங்கிறது அவனுடைய வசத்தில இருக்கிற சமயத்திலே, மனதும் அவனுடைய கட்டுக்குள்ளே அவன் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிற அந்த சமயத்திலே எம்பெருமானை நினைத்தானே ஆனால், யோ நரக தாது சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா, என்னை ஒரு தடவை அவன் நினைத்தானே ஆனால், ஸ்மர்த்தா அப்படின்னா நினைவு, நினைப்பவன், இந்த மனிதனானவன் அவனுக்கு நல்ல சரீரம், சரீரம் திடமாக இருக்கிற சமயத்தில் ஒரு தடவை என்னை நினைத்தானே ஆனால், பிற்பாடு அவனை நான் நினைக்கிறேன். ததஸ்தம் ரியமானந்து காஷ்டபாஷான சன்னிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம். அப்படி ஒரு தடவை என்னை நினைத்து கைகூப்பி வணங்கி இந்த ஜீவாத்மாவானது எம்பெருமானுக்கே அடிமைப்பட்டதுங்கிற அந்த சேஷத்துவ தன்மை, அதை தெரிந்து கொண்டு என்னிடத்திலே அவனை சமர்ப்பித்தானே ஆனால், அவனை அவனுடைய இறுதியான நிலை, கடைசி தசை, அதுதான் மரண அவஸ்தை, அந்த சமயத்திலே அவனுக்கு நினைவு இல்லாமல் இருந்த பொழுதிலும் நான் அவனை நினைத்து கொண்டு பரமபதத்திற்கு அழைத்துச் செல்லுகிறேன் என்று வராக பெருமாள் அற்புதமான திருவாக்கை தெரிவிக்கிறார். அதுதான் வராக சரமஸ்லோகம் என்று தெரிவிப்பார்கள். எப்படி கண்ணன் கீதையிலே வரிசையாக எத்தனையோ உபாயங்களை, தர்மங்களையெல்லாம் உபதேசித்து, பிற்பாடு இந்த தர்மங்களெல்லாம் என்னால் அனுஷ்டிக்க போகாது, இதெல்லாம் ரொம்ப உபாயாந்தரங்கள்லாம் இவ்வளவு கஷ்டமாக இருக்குது, கரணம் தப்பினா மரணம், இப்படி இருக்கிற இந்த உபாயாந்தரங்களில் என்னால் எதையும் அனுஷ்டிக்க முடியாது, எனக்கு சக்தி இல்லை, ஞானம் இல்லை, என்னுடைய ஸ்வரூபத்திற்கும் சேராது, ஆத்மாங்கிறது எம்பெருமானுக்கே அடிமைப்பட்டிருத்தல், அது தானாக ஒரு முயற்சியை உடையது அன்று, அப்போ தானே முயன்று எந்த உபாயத்தை அனுஷ்டிக்க முடியும், எதையும் அனுஷ்டிக்க முடியாது அப்படின்ற ஒரு கலக்கம் அந்த நிலை ஏற்படுகிற சமயத்திலே எம்பெருமான் திருவாக்கிலிருந்து பெறப்பட்டது. அங்கே கீதையிலே ஒரு சரம ஸ்லோகம், சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் விரஜ. அது கிருஷ்ணாவதாரத்திலே சரம ஸ்லோகம். இது வராக பெருமானுடைய சரம ஸ்லோகம். அவன் அபயம் அளிக்கிறான், பயம் நீங்குங்கள், நீங்கள் என்னை ஒரு தடவை நினைத்தாலும் நான் உங்களை பிற்பாடு உங்களுடைய மரண அவஸ்தையில நினைத்து கொண்டு உங்களை அழைத்துச் செல்லுகிறேன் என்று தெரிவிக்கிறார் வராக பெருமாள். அப்போ அப்பேற்பட்ட அந்த வராக பெருமாள் தான் நமக்கு உபாயம், இந்த சம்சாரத்திலிருந்து விடுதலை பெற்று எம்பெருமானுடைய திருவடிகள் அடைந்து நித்திய கைங்கரியத்திலே அந்த ஆனந்தத்தை பருகுவதற்கு எது உபாயம், எது வழி என்று கேட்டால், நாம் பண்ணுகிற சரணாகதியோ, நாம் பண்ணுகிற எந்த முயற்சியும் அதற்கு ஒரு வழி அல்ல, அது உபாயம் அல்ல. இப்போ எம்பெருமானுடைய திருவுள்ளம்தான் நமக்கு உபாயம், அவரே உபாயமாக நின்று நம்மை நினைத்து கொண்டு அழைத்துச் செல்லுகிறார். இப்படிங்கிற இந்த அர்த்தத்தை ரொம்ப அற்புதமாக காட்டுகிறார்கள் நம்முடைய பெரியோர்கள் எத்தனையோ இடங்கள்ல. அதிலே திருமங்கையாழ்வார் தம்முடைய பாசுரத்திலே அந்த வராக பெருமாள் எழுந்தருளியிருக்கிற அந்த ஸ்தலத்திலேயே ஒரு பதிகம், இந்த அர்த்தத்தையே தெரிவிப்பதற்காக ஒரு பதிகத்தை அமைத்தார். அதுதான் அற்புதமான பதிகம். திவளும் வெண்மதி போல் திருமுகத்தறிவை செழுங்கடல் அமுதினில் பிறந்த அவளும் நின்னாகத்திருப்பது மறிந்தும் ஆகிலும் ஆசை விடாளாள். குவளையங்கண்ணீ கொள்ளியம் பாவை சொல்லு நின் தாள் நயந்திருந்த இவளை உன்மனத்தாள் எண்ணினைந்திருந்தாய் இடவெந்த எந்த பிரானே என்று திருவிடவெந்தைங்கிற அற்புதமான க்ஷேத்திரத்திற்கு ஒரு பதிகத்தை சமர்ப்பித்தார். இது இரண்டாம் பத்திலே ஏழாம் திருமொழியாக அமைந்திருக்கிற அற்புதமான பதிகம். இந்த பதிகத்துல இந்த அர்த்தத்தையே ரொம்ப சாரமாக பத்து பாசுரங்கள்லேயும் எம்பெருமானுடைய திருவுள்ளம்தான், அவர்தான் நமக்கு உபாயமாக இருக்கிறார். அவருடைய திருவுள்ளத்திலே என்ன நினைத்து என்ன நமக்கு அருள்கிறாரோ அந்த அருள்தான் நமக்கு வழி, அதுதான் நமக்கு ஒரே கதி என்கிற அர்த்தத்தை அற்புதமாக தெரிவிக்கிறார். இதே தான் ரகசிய கிரந்தங்கள் என்று சொல்லப்படுகிற கிரந்தங்களுக்குள்ளேயும் நம்முடைய ஆச்சாரியர்கள் ஆங்காங்கு எடுத்து காட்டுகிறார்கள். ஸ்ரீவச்சன பூஷணத்திலே பிள்ளை லோகாச்சாரியர் அற்புதமாக காட்டுகிறார். 66வது சூத்திரத்திலே என்ன தெரிவிக்கிறார்னா, உன்மனத்தால் எண்ணினைந்திருந்தாய் என்கிறபடியே பிராப்திக்கு உபாயம் அவன் நினைவு என்ன அங்கே அற்புதமாக தெரிவிக்கிறார். நாமெல்லாம் எத்தனையோ செயல்களை செய்கிறோமே, இதெல்லாம் பிராபகமா வழியான்னு கேட்டா இல்லையாம். அப்ப எது வழி? உன்மனத்தால் எண்ணினைந்திருந்தா என்கிறபடியே பிராப்திக்கு உபாயம். பிராப்தி அப்படின்னா பகவத் பிராப்தி, பகவானை அடைதல். பகவானுடைய அடைதல் அப்படின்னா பகவானுக்கு செய்யப்படுகிற அந்த கைங்கரியம், கைங்கரியம் வரைக்கும் நாம சேர்த்துக்கணும். ஏன்னா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல வெறும் பரமபதத்தை அடைதலோ ஆனந்தத்தை பெறுதலோ ஸ்வரூபத்தை உணர்ந்து கொண்டு அங்க மலர செய்கிறதோ இதெல்லாம் நமக்கு பிராப்தி இல்லை. இப்ப கடைசியில எது பிராப்தி? பகவத் அனுபவ ஜனித பிரீத்திகாரித கைங்கரியம். பகவானை அனுபவிக்க வேண்டும், அனுபவிக்க அனுபவிக்க சந்தோஷம் பீரிடும், ஒரே ஆனந்தம் ஏற்படும். சரி, அந்த ஆனந்தத்திற்காக உடனே என்ன செய்ய வேண்டும்? இப்பேற்பட்ட உயர்ந்த அந்த பகவானுக்கு கைங்கரியங்களை செய்ய வேண்டும்ங்கிற ஆசை தூண்ட உடனே கைங்கரியங்களை செய்து பகவான் சந்தோஷப்படுவார். அதை பார்த்து பிற்பாடு நாம் சந்தோஷம் அடைய வேண்டும். அப்ப இப்படிப்பட்ட அந்த பிராப்திக்கு உபாயம் எது என்று கேட்டால் அவனுடைய நினைவு அப்படின்னு அங்க தெள்ள தெளிவா சூத்திரத்திலே ஸ்ரீவச்சன பூஷணத்திலே பிள்ளைலோகாச்சாரியரும் தெரிவித்தார். மணவாள மாமணிகளும் அங்கு வியாக்கியானத்திலே அற்புதமாக என்ன தெரிவிக்கிறார்னா, அதாவது இத்தலையில் உள்ளது ஒன்றும் பேற்றுக்கு உபாயம் அல்லாமையாலே உன்மனத்தால் எண்ணினைந்திருந்தாய் என்று கை கழிந்தவத்துக்கும் ஒரு போக்கடி பார்த்திருக்க கடவை உன் திருவுள்ளத்தால் நினைந்திருந்ததென் என்று ஹிதைஷியானவன் நினைவே உபாயம் என்று ஆழ்வார் அனுசந்தித்தபடியே அவனை பிராபிக்கைக்கு உபாயம் சர்வஜ்ஞனாய் சர்வசக்தியாய் பிராப்தனாய் பரமதயாளுவாக இருக்கிறவனுடைய இச்சேதன உஜ்ஜீவனார்த்தமான நினைவு என்றபடி. எம்பெருமானுடைய நினைவுதான் நமக்கு உபாயம். அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா அதைத்தான் தெரிவிக்கிறார். சர்வஜ்ஞனாய் சர்வசக்தியாய் பிராப்தனாய் பரமதயாளுவாய் இருக்கிறவன். இப்ப இப்படிப்பட்டவன் தான் நமக்கு உபாயம். அவர் எப்படிப்பட்டவர்? சர்வஜ்ஞன், அனைத்தையும் அறிந்தவர். இதற்கு முன்னாடி நாம எத்தனை அவஸ்தப்பட்டோம், நாம எப்படிப்பட்டவர்கள், இதெல்லாம் நன்கு தெரிந்தவர். அப்போ மேலே நம்ம இடத்துல ஏதாவது எதிர்பார்ப்பாரா அப்படின்னா, எல்லாம் இதற்கு முன்னாடி இவன் இடத்துல இத்தனையும் பார்த்துட்டோம், இவனுக்கு ஏதும் சக்தி இல்லை ஞானம் இல்லை அப்படின்றதையும் நன்கு தெரிந்தவர். அதனாலே அனுகிரகிப்பரான்னு கேட்டா, அவருக்கு சக்தி உண்டான்னா உண்டை எல்லாத்தையும் தெரிந்தவர். இப்பேற்பட்ட எண்ணையும் இந்த கர்மத்திலிருந்து தொலைத்து அழைத்து கொண்டு செல்வதற்கு சர்வ சக்தி, சக்தி உடையவர். சரி, சக்தி இருக்கு ஞானம் இருக்கு, ஆனா எனக்கு செய்யணும்னு அவருக்கு என்ன இருக்கு? எதற்காக எனக்கு செய்ய வேண்டுமா அப்படின்னு கேட்டா, உறவு இருக்கிறதே அனைவருக்கும் அன்னையாய் அத்தனாயின் மாதா பிதாவாக இருக்கிறவன் நிருபாதிக பந்து. இந்த லோகத்தில எத்தனை பேர் இருந்தாலும் கர்ம சம்பந்தத்திற்காக நமக்கு பந்துக்கள் ஆகிறார்கள். ஆனா எம்பெருமான்கிறவன் நமக்குன்னு வகுத்தவ சுவாமி பிராப்தனாய். சரி, பிராப்தி இருக்கு, சக்தி இருக்கு, ஞானம் இருக்கு, தயையோ கருணையோ இல்லைன்னா செய்ய மாட்டாரே. பரமதயாளுவாய், மிகவும் தயையோடு கூடியவனாய் இருக்கிற அந்த எம்பெருமான் இச்சேத்தன உஜ்ஜீவனார்த்தமான நினைவு. இந்த சேத்தனர்களெல்லாம் உஜ்ஜீவிக்க வேண்டும்ங்கிற அந்த நினைவு இருக்கிறதே அதுதான் நமக்கு உபாயம் என்ன அந்த இடத்துல மணவாள மாமணிகளும் காட்டி கொடுக்கிறார். அப்போ இந்த பாசுரம்ங்கிறது ரொம்ப உயர்ந்த பாசுரம். இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை சுருக்கமாக பெரியவாச்சான் பிள்ளை அருளிய வியாக்கியானத்தை கொண்டு சுருக்கமாக இந்த பாசுரத்திற்கு என்ன அர்த்தம், இதனாலே நமக்கு முக்கியமா அறிந்து கொள்ள வேண்டிய அர்த்தம் என்னங்கிறத விண்ணப்பிக்கிறேன். முதல்ல இந்த திருமொழி ஏன் தொடங்கியது? இதற்கு முன் திருமொழியிலே நன்னாத வாழ உணருங்கிற அற்புதமான திருமொழியிலே பாகவத சேஷத்துவம் அதை தெரிவித்தார். எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டிருத்தல் அப்படிங்கிறது முதல் நிலை. திருமந்திர ஞானம் ஏற்பட்டது. ஆச்சாரியரிடத்துல பஞ்சசம்ஸ்காரம் பெற்றுக்கொண்டோம். ரகசியத்ரயத்தை உபதேசித்தார். திருமந்திரத்தை அறிந்து கொண்டோம். உடனே அதிலிருந்து ஏற்பட்டது பகவத் சேஷத்துவம். போராது, இன்னும் ஒருபடி தாண்டுங்கோ, பாகவத சேஷத்துவம். அப்போ பாகவத சேஷத்துவம் வரைக்கும் போகணும். பகவத் சேஷத்துவம், இந்த பகவானை அறிவித்தவர் ஆச்சாரியன், அதனால ஆச்சாரியருக்கு சேஷப்பட்டிருக்க வேண்டும். சரி, ஆச்சாரியன் எப்ப உகப்பார்? பாகவதர்களோடு சேர்ந்து சென்றால்தானே ஆச்சாரியரும் உகப்பார். அப்போ பாகவத சேஷத்துவம், இதைத்தான் திருமங்கையாழ்வாரும் தெரிவித்தாரு. நின் திருவிட்டெழுத்தும் கட்டுனான் உத்ததும் உன் அடியார் கடிமை என்றாரே. அப்போ அப்படிப்பட்ட அந்த பாகவத சேஷத்துவத்தை இதற்கு கீழ்பதிகத்திலே அனுசந்தித்தார். உடனே இந்த பதிகம் ஏன் வந்தது அப்படிங்கறத அங்க அவதாரிக்கையில காட்டுகிறார். தம்முடைய சேஷத்துவத்துக்கு எதிர்த்தலையான அவனுடைய சேஷித்வத்தை அனுசந்தித்த விடத்திலே அது தமக்கு ரசித்திருக்கும்படியாலே அவனை அனுசந்திப்பதாக பாரித்தார். இப்படி சேஷத்துவத்தை அனுசந்தித்தார். எப்போ பாகவதர்களுக்கு சேஷப்பட்டிருத்தல்ங்கிற அந்த குணத்தை கீழே தெரிவித்தார். கூடவே அது எப்படிப்பட்டதுன்னு அனன்யார்க சேஷத்துவத்தை அனுசந்தித்தாராய் நின்றார். அனன்யார்க சேஷத்துவத்துக்கு லட்சணம் சொல்லுகிற விடத்திலே நின் திருவெட்டெழுத்தும் கத்துனான் உத்தது முன்னடியார் கடிமை என்றாரே. அப்போ எம்பெருமானுக்கு சேஷப்பட்டிருத்தல்ங்கிறது பாகவத சேஷத்துவம் வரைக்கும் செல்ல வேண்டும். பாகவத சேஷத்துவம்ங்கிறது திரும்பி மறுபடியும் எங்க கொண்டு போய்விடும்னா, அந்த பாகவதர்கள் எல்லாம் எப்ப மகிழ்வர்கள்? மறுபடியும் எம்பெருமானை பாடினால்தானே பாகவதர்கள் மகிழ்வர்கள். பாகவதர்களோட சேர்ந்து சேர்ந்து நாம பகவானை பாடவே இல்லைன்னா இப்ப பாகவதர்கள் நம்மை மதிப்பர்களா? அவருக்கு சந்தோஷம் ஏற்படுமா? இதை எங்கிருந்து தெரிந்து கொள்ளலாம்? நம்மாழ்வாருக்கு அடிமை செய்கிறேன் என தொடங்கினார் கண்ணினும் சிறு தாம்பிலே. ஆனா மூன்றாவது பாசுரத்தில் திரிதந்தாகிலும் தேவபிரானுடை கரியகோல திருவுரு காண்பன் நான், அந்த எம்பெருமானுடைய திருவுருவத்தை பார்த்து சேவிப்பேன்னு மதுரகவி ஆழ்வார் தெரிவித்தார். முதல் பாசுரத்துல எனக்கு சுவாமி நம்மாழ்வார் தான், அவருடைய கைங்கரியங்களைத்தான் செய்வேன்னு சொன்னாரே, ஆனா இப்ப எம்பெருமானை சேவிக்கிறேன்னு சொல்றாரே, விருத்தம் அல்லையா என்று கேட்டால் விருத்தம் அன்று. எம்பெருமானுக்கு சேவை புரிதல்ங்கிறது நேரே தொடர்பு இல்லை. ஆழ்வாருக்கு உகப்பு எப்பொழுதுன்னு கேட்டா எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணினாதான் ஆழ்வாருக்கு உகப்பு. நம்முடைய அடியவர் நம்முடைய அடியவர்னு சொல்லிட்டு மதுரகவி ஆழ்வார் நம்மிடத்திலேயே இருக்கிறாரே, அந்த பகவானை பார்க்கவே மாட்டேங்கிறாரேன்னு நம்மாழ்வாருக்கு முகத்திலே துளி வருத்தம் தெரிந்ததாம். உடனா மதுரகவி ஆழ்வார் தெரிவித்தார், அதனாலேயே சரி சரி நான் தேவபிரானை பார்க்கிறேன், அந்த எம்பெருமானை சேவிக்கிறேன்னு அங்க தெரிவித்தார். அதே போலத்தான் இங்கேயும் பாகவத சேஷத்துவம் வந்தது, ஆனா அது எங்கு மறுபடியும் கொண்டு விடும்னு கேட்டா மறுபடியும் எம்பெருமானுடைய சேஷித்துவம், அவர்தான் பரமசேஷி, அவருக்கு அடிமைப்பட்டிருத்தல் அப்படிங்கறதுல தான் கொண்டு விடும். அதனால தம்முடைய சேஷத்துவத்துக்கு எதிர்த்தலையான அவனுடைய சேஷித்துவத்தை அனுசந்தித்த விடத்திலே இப்படி பாகவதர்களோடு கூடியிருக்கிற நம்ம அனைவருக்கும் சேஷி பகவான்கிறத நினைத்து பார்த்தார். உடனேயே என்ன ஆசை ஏற்பட்டதாம், இப்ப ஏற்பட்ட அந்த எம்பெருமான உடனே நாம் கட்டி அணைத்து கொண்டு அவனுக்கு உச்சி முகந்து பார்த்து என்னென்ன கைங்கரியங்கள் திருவடியிலிருந்து திருமுகம் வரைக்கும் எப்படி எப்படி எல்லாம் பிடித்து விட்டு தொடைத்து விட்டு என்னென்ன கைங்கரியம் செய்யணுமோ அத்தனையும் செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு பிரீத்தி, ஒரு உகப்பு, ஆசை ஏற்பட்டதாம். அப்போதே நினைத்தபடி அனுபவிக்க பெற்றிலர் அவ்விழவாலே தாமான தன்மை போய் பிரிவாற்றாமையாலே நோவுபடுகிறாள் ஒரு பிராட்டி தசையை பிராப்தராய். எல்லை கடந்த ஆசை ஏற்பட்டது ஆழ்வாருக்கு. அவ்விழவாலே தாமான தன்மை போய் பிரிவாற்றாமையாலே நோவுபடுகிறாள் ஒரு பிராட்டி தசையை பிராப்தமாய். அந்த ஆசை உடனே நிறைவேறவில்லை, அதனாலே ரொம்ப சோகம் அதிகமாக ஏற்பட்ட உடனே தாமான தன்மைங்கிறது போய்விட்டதாம். அந்த எம்பெருமானுடைய அந்த அழகு, அவருடைய குணங்கள், அவருடைய மேன்மை இத்தனையும் மனசுல படப்பட, இப்ப ஏற்பட்டவனுக்கு உடனேனா நான் போய் பாரித்து பாரித்து கைங்கரியம் பண்ண வேண்டும், இன்னும் கிடைக்கவில்லையே இன்னும் கிடைக்கவில்லையேங்கிற அந்த ஏக்கத்தினாலேயே தாம் யாரு தாமான தன்மையே போய்விட்டதாம். உடனே ஒரு நாயகி தன்மை, ஒரு பிராட்டியினுடைய தசையை பிராப்தராய் அந்நிலை தானும் போய் குலைந்தது. ஒரு பிராட்டி தசையை அடைந்து அந்த தசையும் போய்விட்டது. அதாவது தன் ஆற்றாமையை தானே வாய்விட்டாற்றுகை அன்னிக்கே பிறர் வாயாலே சொல்லுகையிலே என இந்த பதிகம் முழுக்க திருத்தாயார் சொல்லுகிற வார்த்தையாக அமைந்திருக்கிறது. என்ன தம்முடைய இழவை தானா கூட சொல்லிக்க முடியலையாம், அதனால ரொம்ப துக்கம் அதிகமாகி விட்டது. அதனாலே அந்த பெண்ணானவள் இன்னும் இனிமே இந்த நாயக்கனோடு சேரவில்லை என்றால் உயிர் பிரிந்துவிடும் அப்படிங்கிற அந்த உச்சகட்ட நிலையில இருக்கிறாளாம் பரகால நாயகி திருமங்கையாழ்வாருடைய நாயிகா பாவத்திலே. அப்பொழுது அவள் அப்படி மூர்ச்சித்து கிடக்கிற அந்த தசையிலே அந்த பிராட்டியினுடைய தாயார், அவளுக்கு ஒரு தாய்மார் இருப்பாள் அல்லவா, அந்த தாய்மார் சொல்லுகிற பாசுரமாகத்தான் இந்த பதிகம், இந்த பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன. சரி, அப்படி இந்த தாய்மார் போய் என்ன சொல்லுகிறாள் அப்படின்னா, எப்படி அங்க திருவரங்கத்திலே நம்மாழ்வாரும் இதே போல அர்த்தத்தை தான் தெரிவித்தார். கங்குலும் பகலும் கண் துயிலறியாள், கண்ணநீர் கைகளாலிரைக்கும் அப்படின்னு அங்க தொடங்குகிற அந்த பதிகம், அதை சுலபமா ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ரொம்ப சுலபம். இப்ப திருமங்கையாழ்வாருடைய இந்த திருமொழி நாயிகா பாவத்தில திருத்தாயார் பாசுரமாக எம்பெருமானுடைய உபாயத்துவம், அவர் தான் நமக்கு உபாயம் அப்படின்னு அதை ஸ்பஷ்டமா வெளிப்படுத்துகிற பதிகம் இரண்டாம் பத்தில ஏழாம் திருமொழி. இப்ப திருவாய் மொழியில ஏழாம் பத்தில இரண்டாம் திருவாய் மொழி, அங்க பராங்குஷ நாயகி அவளுடைய திருத்தாயாரானவள் அந்த பராங்குஷ நாயகியை கொண்டு போய் திருவரங்க தெம்பெருமானோட அந்த திருமுற்றம் அவருடைய அந்த சன்னதியினுடைய வாயிலே கொண்டு போய் அந்த வாசப்படியில இந்த பிராட்டிய கீழே விட்டு உன்மனத்தால் எண்ணிணைந்திருந்தாய், என் சிந்தித்தாய் என்ன அங்க பெரிய பெருமாளிடத்திலே கேட்பதாக அந்த பதிகம். அதே போலத்தான் இங்க பரகால நாயகியினுடைய தாயார் கொண்டு போய் இந்த பெண்ணை கொண்டு போய் அங்க விட்டு என்ன பண்ண போகிறாய், உன் மனத்தால் எண்ணிணைந்திருந்தாயின் அங்க போய் கேட்போம், ஆன பின்பு அவர் தம்மையே இதுக்கு ஒரு போக்கடி கேட்போம் என்று அத்தியவசித்து திருவிடவெந்தை நாயனார் திருவடிகளிலே இவளை கொடு போய் புகட்டு எங்களை கார்கடை கொண்டு உம்முடைய சௌந்தரிய சீலாதிகளிலே துவக்குண்ட இவள் உம்மை நினைத்தபடி அனுபவிக்க பெறாமையாலே மிகவும் நோபடான் என்றாள். நீர் இவளுடைய திறத்து செய்ய நினைத்திருக்கிறது என் என்று கேட்கிற திருத்தாயார் பாசுரத்தாலே தமக்கு பிறந்த தசையை பேசுகிறார் ஆயித்துன்னு அவதாரிகையில காட்டுகிறார். அப்போ ஆத்தாமை ரொம்ப தாங்க முடியவில்லை எம்பெருமானை விட்டு பிரிந்திருக்கிற இந்த துக்கம், அதனாலே ஒரு பிராட்டி தசை, அந்த பிராட்டிக்கும் சோகம் அதிகமாக போக அவளும் மூர்ச்சித்து கிடக்க அப்ப அவளுடைய தாயாரானவள் இப்படி இந்த பெண்ணானவள் எம்பெருமானிடத்துல ஏங்கி கிடக்கிறாளே, இன்னும் அந்த எம்பெருமான் இவள் திறத்து என்ன செய்ய போகிறாள், என்ன செய்யலாம்னு அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறாள்னு தெரியவில்லையே. என்ன அவளுடைய கஷ்டத்தை அவளா போக்கிக் கொள்ள முடியும், அவள் பரதந்திரை, எம்பெருமானுக்கே பரதந்திரப்பட்டவர்கள். அப்போ நம்மால் ஒரு பரிகாரம் இதற்கு செய்ய முடியாது, தன்னால் ஒரு பரிகாரம் அவளாலையும் செய்து கொள்ள முடியாது, நானும் இவளுக்கு பரிகாரம் செய்ய முடியாது, அப்போ அவனையிட்டே பரிகரித்துக் கொள்ள வேண்டும்படியா இருக்கிற குடியல்லவா, அப்படிப்பட்டவர்கள் தான் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். அதனால இந்த திருத்தாயாரானவள் இந்த பெண்ணை கொண்டு போய் திருவிடவெந்தை வராக நாயனார் அவருடைய பெருமானுக்கு முன்னாடி கொண்டு போய் போட்டார். என்ன வராக பெருமாள் தானே சொன்னார், எவன் ஒருவன் சரீரம் சரியாக இருக்கிற சமயத்திலே ஸ்திதியோடு இருக்கிற சமயத்திலே என்னை நினைத்தானே, ஆனால் அவனை நான் நினைத்து கொண்டு காக்கிறேன் ரட்சிக்கிறேன்னு வார்த்தை அருளி செய்தவர் அல்லவா, அப்ப அவரிடத்திலேயே போய் கேட்போம் என்பதற்காகத்தான் திருவிடவெந்தைங்கிற இந்த க்ஷேத்திரத்துல கொண்டு போய் போட்டு கேட்கிறார் போலும். திருவிடவெந்தைங்கிற அற்புதமான க்ஷேத்திரம் திருக்கடல் மல்லைக்கு அருகில் அங்கே இருக்கிற அற்புதமான திவதேசம், அங்க எழுந்தருள் இருக்கிற பெருமாள் நித்திய கல்யாண பெருமாள் என்ன திருநாமம், மூலவர் லக்ஷ்மி வராக பெருமாள், அங்கே காலவர் என்கிற ஒரு ரிஷி, அவருக்கு 360 கன்னிகைகளாம் பெண்களாம், அந்த பெண்களை எல்லாம் ஒரே ஒரு கன்னிகையாக ஆக்கி அத்தனை பேரையும் சேர்த்து ஒரே ஒரு பெண்ணாக ஆக்கி எம்பெருமான் வந்து திருமணம் செய்து கொண்டான். அதனாலே அவருக்கு நித்திய கல்யாண பெருமாள் என்ன பெயர். அதே மாத்திரம் இல்லாமல் 360 நாளும் கல்யாணம் செய்து கொண்டதாகவும் ஒரு வரலாறு காண்பிக்கப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு பெண்ணையா ஒவ்வொரு நாள் கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம். அதனாலே நித்தியமும் கல்யாண உற்சவம் அங்கு நடைகிறது. அதனால நித்திய கல்யாண பெருமாள் என்ன அந்த பெருமாள் பிரசித்தம், இப்பவும் ரொம்ப பிரசித்தமான ஒரு திவ்யதேசம். என்ன அத்தனை பேரும் கல்யாணம் ஆக வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு எத்தனையோ பேர் அங்க போய் எம்பெருமானை சேவித்து பிரதட்சிணங்களை எல்லாம் செய்து எம்பெருமானுடைய அருளை பெறுகிறார்கள். அப்போ அப்படிப்பட்ட அந்த க்ஷேத்திரம் கல்யாண தீர்த்தம்னு பேரு, அங்க இருக்கிற தீர்த்தத்திற்கு வராக தீர்த்தம், கல்யாண விமானம், அப்படி இருக்கிற இடத்துல அந்த பெருமானுடைய சன்னதியில கொண்டு போய் இந்த தாயாரானவள் விட்டு கேட்கிறாள். அந்த கேட்கிற பாசுரங்கள் தான் இப்போ இந்த பதிகத்திலே இருக்கிறது. அதுல முதல் பாசுரம், திவளும் வெண்மதி போல் திருமுகத்தறிவை செழுங்கடல் அமுதனில் பிறந்த அவளும் நின்னாகத்திருப்பதும் அறிந்தும் ஆகிலும் ஆசை விடாளாள், குவளையங்கண்ணி கொள்ளியம்பாவை சொல்லு நின் தாழ் நயந்திருந்த இவளை உன்மனைத்தால் உன் மனத்தால் எண்ணிணைந்திருந்தாய் இடவந்தை எந்த பிரானே அப்படின்னு கேட்கிற அற்புதமான பாசுரம். இதுல வியாக்கியானத்துல சொல்லுகிற அம்சங்களை சுருக்கமாக விண்ணப்பித்து என்ன அர்த்தம்ங்கிறத பார்ப்போம். இவளுடைய ஆசைக்கு அளவில்லாமை சொல்லுகிறது, தன்னில் அளவுடையார் ஆழங்கால் பட கண்டால் கரையிலே நின்னார்க்கு தப்பவிரை அடுப்பது. முதல்ல இந்த பாசுரம் ஆரம்பிக்கிற முதல் வரிகள்ல பிராட்டியினுடைய அவயவ சோபை, அதாவது மகாலட்சுமி எம்பெருமானுடைய திருமார்பிலே எழுந்தருளி இருக்கிற இந்த திருமகள் மகாலட்சுமி, அவளுக்கு இருக்கிற ஏற்றம், அவளுக்கு இருக்கிற பெருமைகள் என்ன, வைபவம் என்ன, என்ன அழகு, என்ன ஒரு குணம், என்ன ஒரு பருவம், என்ன ஒரு பிறப்பு குடிப்பிறப்பு, இப்படிங்கிற அந்த பெருமைகளை எல்லாம் சொல்லுகிறாள் முதல்ல. அதையெல்லாம் சொல்லிவிட்டு பிற்பாடு தன்னுடைய பெண்ணுக்கு பரகால நாயகிக்கு என்னென்ன வைபவம், அந்த மகாலட்சுமியை காட்டிலும் இவளுக்கு வைபவம் அதிகம் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் சொல்லி இப்படிப்பட்ட இருக்கிற இந்த பெண்ணுக்கு உன்னுடைய மனசில என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் சொல்லு என்று கேட்கிற பாசுரம். திருவரங்கத்துல கூட பராங்குஷ நாயகி வெறுமை என்ன நினைந்துட்டாய், என் செய்திட்டாய், என் நினைந்திருக்கிறாய், என் சிந்தித்தாய்ன்னு வெறுமைதான் பிரார்த்தனையோட அங்க நிற்கிறது. ஆனா இங்க பரகால நாயகியினுடைய ஒரு ஆற்றாமை எப்படிப்பட்டதுன்னா, சொல்லு, வாய திறந்து நீ சொல்லியே ஆக வேண்டும்னு பெருமானை நிர்பந்தித்து கேட்பதாகவே இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. அதுல முதல்ல பிராட்டியினுடைய பிரபாவம், திவளும் வெண்மதி போல் திருமுகத்து அறிவை. திவளும் வெண்மதி அப்படின்னா அந்த அழகு, ஒளிவிடா நின்றுள்ள வெளுத்த சந்திரனை போன்ற அழகிய திருமுகத்தை உடையவளாம் பிராட்டி. பௌர்ணமி சந்திரனை பார்த்தோம்னா அப்படியே பிரகாசமா தள்ள தெளிவா வெள்ள வெளேர்னு வெண்மையாக இருக்கிறது அல்லவா, அந்த சந்திரனை போன்ற அழகிய திருமுகமாம் பிராட்டிக்கு. எதுக்கு இப்ப இதை சொல்லுகிறான்னா, எம்பெருமானுடைய அழகுங்கிறது ஒண்ணுமே இல்லை, பிராட்டிய பக்கத்துல வைத்து பார்த்தால் பிராட்டியினுடைய அழகுங்கிறது தான் ரொம்ப உயர்ந்ததான் எம்பெருமான அழகை காட்டிலும். அதைத்தான் இங்க விவரிக்கிறார். இப்ப இதை எதுக்கு சொல்லணும் அப்படின்னா, இவளுடைய ஆசைக்கு அளவில்லாமை சொல்லுகிறது. தன்னில் அளவுடையார் ஆழங்கால் படக்கண்டால் கரையிலே நின்னாருக்கு தப்பவிரே அடுப்பது. பெரிய பிராட்டி எத்தனை ஆசையோட எம்பெருமான் இடத்துல ஆசைப்படுகிறாள்ங்கிற விஷயத்த சொன்னோம்னா, அப்போ அதே போன்ற ஆசை தானே இவளுக்கும் இருக்கிறது. அப்ப இவளுக்கு மாத்திரம் ஏன் அந்த அனுபவம் கிட்டவில்லை அப்படிங்கிற அந்த கேள்விய இந்த இடத்துல பெருமான் இடத்துல கேட்க வேண்டும். அதற்காக இவளை போன்றவே ஒரு அழகு இருப்பவள், இவளை காட்டிலும் அழகு, அதாவது பெரிய பிராட்டியை காட்டிலும் பரகால நாயகிக்கு அழகு அதிகம்னு கீழே சொல்ல போகிறாள். ஆனாலும் ஸ்திரீகள்னு வைத்துக் கொண்டால் ரெண்டு பேருக்கும் ஒத்த அழகு, ஒத்த பருவம், ஒத்த இந்த குணங்கள் எல்லாம் இருக்கிற சமயத்திலே, அப்ப ஒருத்திக்கு மாத்திரம் அப்படி அனுபவம், இன்னொருத்திக்கு இப்படி அனுபவம் இல்லைன்னு இருந்தா இது நியாயமா அப்படின்னு எம்பெருமான் இடத்துல விண்ணப்பிப்பதற்காக முதல்ல மகாலட்சுமியினுடைய அழகு, அவளுடைய அனுபவத்தை சொல்லுகிறாள்.
ஒளிபரப்பின் தொடர்ச்சி அடுத்த பகுதியாக வரும்.